அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன். லிபியாவில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளின் இலக்குகள் மீது அமெரிக்க ராணுவத்தினர் விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளனர்.
The American officials are saying the primary target was a Tunisian national they believe to be a senior operative of the so called
இதில் குறைந்தது 38 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேற்கு நகரான சப்ராதாவை முற்றுகையிட்டு அங்குள்ள ஐஎஸ்இன் முக்கியஸ்தரான நெரோடின் சவுச்சான் என்பவரை கொலை செய்யும் நோக்குடன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நபர் துனிசியாவை சேர்ந்தவராவார். துனிசியாவில் கடந்த வருடம் நடந்த இரு தாக்குதல் சம்பவங்களுடன் இவர் தொடர்புபட்டுள்ளார் என நம்பப்படுகிறது.
உகாண்டாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலை அடுத்து வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் பிரதான எதிர்க்கட்சித் தலைவரும் அதிபர் வேட்பாளருமான கிசா பெசிஜே கைது செய்யப்பட்டதை அடுத்து தலைநகரின் பகுதிகளில் வன்முறை மோதல்கள் இடம்பெற்றுள்ளன.
I've been outside the opposition party headquarters for hours and in that time I have seen a massive
அவர் தனது FDC கட்சியின் தலைமையகத்தில் செய்தியாளர் மாநாட்டில் பேசுவதற்கு சற்று முன்னர் காவல்துறை அவரை கைது செய்தது. காவல்துறையினர் கண்ணீர் புகை தாக்குதல்களை மேற்கொண்டு கூட்டத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டதாக பிபிசிக்கு தெரிவித்த அந்த கட்சியின் பேச்சாளர் எதிர்க்கட்சித் தலைவரை காவல்துறையினர் தமது காரில் ஏற்றிச் சென்றதாகவும் கூறினார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
லெபனானுக்கான 3 பில்லியன் பெறுமதியுடைய ராணுவ நிதி உதவியை சவுதி அரேபியா இடைநிறுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. லெபனானுடனான உறவுகளை மீளாய்வு செய்யும் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என சவுதி அதிகாரி ஒருவர் கூறுகிறார். இந்த நிதி லெபனான் ராணுவத்திற்காக பிரான்சிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருந்ததாக சவுதி செய்தி சேவை ஒன்று தெரிவித்துள்ளது. லெபனான் பாதுகாப்பு பிரிவுக்கான பில்லியன் பெறுமதியான நிதியுதவியை சவுதி ரத்து செய்துள்ளதாக அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அந்த செய்தி சேவை தகவல் வெளியிட்டுள்ளது.
ஆஸ்திரியா தனது நாட்டினுள் அனுமதிக்கப்படும் குடியேறிகள் மற்றும் அகதிகளின் உச்சவரம்பினை அறிமுகப்படுத்தியுள்ளது.
Wir werden weiterhin für einen europäischen Weg aus der Flüchtlingskrise.
ஆஸ்திரியாவின் இந்த நடைமுறை ஐரோப்பிய ஒன்றிய சட்டத்திற்கு முற்றிலும் பொருத்தமற்றது என ஐரோப்பிய ஒன்றியத்தின் குடியேறிகள் தொடர்பான விடயங்களை கையாளும் அதன் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரியா தனது தெற்கு எல்லையில் நாளொன்றிற்கு 80 வரையான அகதி தஞ்ச கோரிக்கை விண்ணப்பங்களை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளும்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
சிரியாவில் போர் நிறுத்தத்தை தொடரும் ஒரு முயற்சியாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் என தெரிய வருகிறது. அங்கு மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உலக வல்லரசு நாடுகள் கடந்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் சிரியாவில் மோதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது.
ஈராக்கின் பலூஜா நகரில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கும் உள்ளூர் பழங்குடியினருக்கும் இடையே சண்டை இடம்பெற்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பாக்தாத்தின் மேற்கு பகுதியில் உள்ள குறித்த நகரம் ஐஎஸ்இன் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. ஆனால் தற்போது அதனை அரசாங்க படையினர் சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கின்றனர். தீவிரவாதிகள் பயன்படுத்திய கட்டடம் ஒன்றை பழங்குடி போராளிகள் தீயிட்டு கொளுத்தியுள்ளதாக அரசாங்கத்திற்கு ஆதரவான தகவல் ஒன்று தெரிவிக்கிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
வெளிநாட்டவர்கள் தனது நாட்டில் தங்கி வேலை செய்வதற்கான நடைமுறைகளை இலகுவாக்க உள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது. அங்கு தளர்ச்சியடைந்து வரும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் முயற்சியாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. சீனாவின் பொருளாதாரம் கடந்த வருடம் 6.9 வீதத்தால் வளர்ச்சியடைந்தது. ஆனால் அது கடந்த கால் நூற்றாண்டின் குறைவான வளர்ச்சியாகும்.
அமெரிக்காவின் சான் பெர்னார்டினோ துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தவர்களில் ஒருவரின் கைத்தொலைபேசியினுள் ஊடுருவி தகவல்களை கையாள அமெரிக்க சட்ட வல்லுநர்களுக்கு உதவ முடியாது என ஆப்பிள் மறுப்பு தெரிவித்திருந்தது. ஆப்பிள் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இந்த முடிவிற்கு சமூக வலைதளமான ஃபேஸ்புக் வெளிப்படையாக தனது ஆதரவை வெளியிட்டுள்ளது. சைட் ரிஸ்வான் ஃபாரூக் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் டிசம்பரில் மேற்கொண்ட துப்பாக்கி தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 22 பேர் காயமடைந்திருந்தனர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.